தாமஸ் வாட்சனுடைய இந்த மனம் திரும்புதல் நூலை தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆரம்பத்தில் அவருடைய நூலில் கொடுத்த அறிமுகங்களை எல்லாம் பார்த்துட்டு அந்த மனம் திரும்புதல் எந்த விதமான தன்மை உள்ளதுன்னு பார்க்க ஆரம்பித்தோம். The true nature of repentance சொல்லி ரெண்டு அதிகாரங்கள்ல அந்த ரெண்டு அதிகாரங்கள் தான் அதிகமான பக்கங்களை கொண்டிருக்கிறது ஆங்கில நூல்லையும் தமிழ் நூல்லையும். அந்த ரெண்டு அதிகாரங்களிலையும் தாமஸ் வாட்சன் மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதலாக இருந்தார். அதுல வந்து ஆறு மூலப்பொருள்கள் இருக்கிறதாக விளக்க ஆரம்பித்தார். இந்த ஆறு மூலப்பொருள்களும் நிச்சயமாகவே அந்த மனம் திரும்புதல்ல காணப்படும். அப்படி காணப்படுகிற மாதிரி வேதம் அதை விளக்கி இருக்காட்டி வாட்சன் அந்த அளவுக்கு அதை விவரமாக சொல்லி இருக்க மாட்டேன். ஆனா எங்கெங்க மனம் திரும்புதல் வார்த்தை வேதத்துல காணப்படுகிறதோ அந்த இடத்துல உடனடியாக இதுல எல்லாம் விளக்கம் கொடுக்கப்படலை. மனம் திரும்புதலை பற்றி நம்ம முழு வேதத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த ஒவ்வொன்றையும் நம்ம தெளிவாக அதிகமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அதையெல்லாம் சேகரித்து இந்த ஆறு மூலப்பொருள்களையும் வேதத்தில் எல்லா இடங்களிலும் இருப்பதையெல்லாம் சேகரித்து அதை அருமையாக எழுதி தாமஸ் வாட்சன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த ஆறு மூலப்பொருள்களையும் ஒன்றும் தவறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஒன்று இல்லாவிட்டாலும் கூட அது மனம் திரும்புதலா இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஆழமாக அவங்க ஆராய்ந்து உதவி இருக்கிறார். இதையேதான் பியூரிட்டன்ஸ்ல மற்றவங்களும் மனம் திரும்புதலை பத்தி எழுதினவங்களை எல்லாமே நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆறுல நம்ம ஐந்து காரியங்களை ஏற்கனவே நம்ம பார்த்து விட்டோம். இப்ப அந்த கடைசியானத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனம் திரும்புதல் இருக்க வேண்டிய இந்த கடைசியான ஆறாவது மூலப்பொருள் பாவத்துக்கு புறமுதுகு காட்டி அதை விட்டு விலகி ஓடுவது. பாவத்துக்கு புறமுதுகு காட்டி அதை விட்டு விலகி ஓடுவது, டேர்னிங் ஃப்ரம் sin அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பாவத்தை விட்டு திரும்புதல்னு தமிழ்ல மொழிபெயர்ப்புல இருக்கு. அது சரியான விதத்தில் அதை சொல்லி இருக்கிறத வெளியே கொண்டாடல. டேர்னிங்கிறத திரும்புறதுன்னு எழுதுறதுனால சரி வராது. என்ன கான்செப்ட், என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். பாவத்தை விட்டு விலகி ஓடுவது, செய்து கொண்டு போகிற பாகத்தை உடனடியாக நிறுத்தி அதை விட்டு விலகி போவதுதான் அந்த கடைசியா வாட்சன் இங்க சொல்லுகிறார். இந்த பாவத்தை விட்டு விலகுவத மனம் திரும்புதல்ல கடைசியா சொல்லுகிறார் வாட்சன். இதுதான் மனம் திரும்புதல் அடிப்படையாகவே நிகழ வேண்டிய ஒன்று, பாவத்தை விட்டு விலகி ஓடுவது. இந்த பாவத்தை விட்டு விலகுவதில் போய் முடியாத மனம் திரும்புதல் நிச்சயமாக மனம் திரும்புதலா இருக்க முடியாது. என்னதான் ஒப்பாரி வச்சு அழுது காலில் விழுந்து கூத்தெல்லாம் பண்ணாலும் அந்த பாவத்துக்கு அதை செய்தவன் ஒரு முடிவு கட்டி இனி இதை நான் தொடரவே மாட்டேன், இதுக்கும் எனக்கும் இதோட எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு முடிவு கட்டாத வரையில் அது மனம் திரும்புதலாகவே இருக்க முடியாது. இதுல போய் முடிகிற மனம் திரும்புதல் நம்ம இதுவரை நம்ம பார்த்திருக்கிற ஐந்து மூலப்பொருள்களையும் நிச்சயமாக கொண்டிருக்கும். எங்க மனம் திரும்புதல் போய் முடியணுமோ அதை சந்திக்கிறதுக்காகத்தான் இப்ப நம்ம கூடி வந்திருக்கோம். பாவத்துக்கு புறமுதுகு காட்டி விலகுகிற தன்மையை கொண்டிருக்கிற மனம் திரும்புதலே மெய்யான சீர்திருந்துதலை ஒருவன் ஆரம்பித்து வைக்கிறது என்கிறார் வாட்சன். இதுல போய் முடியாட்டி அங்க எந்த விதமான சீர்திருந்தலும் இல்லை, இதுக்கு பிறகுதான் சீர்திருந்தல் ஆரம்பிக்கிறது. ஆகவே இது இந்த இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், பாவத்துக்கான வாழ்க்கையில ஒரு முடிவு கட்டணுங்கிறது வேதம். செய்த பாவத்தை அல்லது செய்து கொண்டிருக்கிற பாவத்தை தலை முழுகுவதற்கு தயாராக ஆகாத எவனும் மனம் திரும்புதலினுடைய ஆரம்பத்தை கூட தொடவில்லைன்னு தான் கூறணும், சொல்ல வேண்டும். பாவத்தை விட்டு விலக தயாராக இல்லாதவன் அவன் தற்பரிமை பிடித்தவன், பாவத்தை நேசிக்கிறவன், இருதய கோளாறு உள்ளவன், மாய்மாலக்காரன், நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறவன், பாத்தீங்களா? அதெல்லாம் உண்மை. பாவத்தை விட்டு விலக தயாராக ஆகாதவன் இப்ப நான் சொன்ன பேர்ல எல்லாம் கூப்பிடலாம். அப்ப இதுவரையும் பார்த்து வந்திருக்கிற ஐந்து காரியங்களையும் கொண்டிருந்து இது இல்லாவிட்டால் அவன் கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டு அவன்ல ஜுரம் போயிருந்திருக்கலாம், இருமல் இல்லாம போயிருந்திருக்கலாம், இலகுவாக மூச்சு எடுக்க ஆரம்பித்திருக்கலாம், வென்டிலேட்டர் இனி தேவைப்படாம கூட இருக்கலாம், எழுந்தும் நடமாடக்கூடியவனாகவும் இருக்கலாம், இருந்த பொழுதும் வேலையை தெரியாதபடி இருதயம் பாதிக்கப்பட்டு ரெண்டே நாள்ல இறந்து போகிற நிலையில இருக்கலாம். பாத்தீங்களா? பாஞ்சு மட்டும் போதா, இந்த ஆறாவதுல போய் முடியாதது மனம் திரும்புதலே இல்லை. இப்ப மேலெழுந்த வாரியாக சுவிசேஷத்தை கேட்டும் மேலெழுந்த வாரியாக மனம் திரும்புதலை பார்த்தும் பழகி போயிருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அதே நேரத்தில் மனம் திரும்புதல் இவ்வளவு பெருசா அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் ஏற்படலாம். ஆனா பரிசுத்த ஆவிய கொண்டிருக்கின்ற ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கு இத கேட்பதும் படிப்பதும் இனிப்பு சாப்பிட்டது மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா? அவன் தொடர்ச்சியான மனம் திரும்புதல் வாழ்க்கையில கொண்டிருந்து தொடர்ச்சியான எப்ப எப்ப அவன் பாவம் செய்திருக்கானோ அன்னன்னைக்கு அதையெல்லாம் உணர்ந்து அதனால வருத்தப்பட்டு அதை வெறுத்து அதை நிறுத்திக் கொண்டு ஆண்டவரோடு உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிறான். அவன் தான் அன்றாட மனம் திரும்புகிறான். அன்றாட மனம் திரும்புதலை கொண்டிருக்கிறவன் அவன் அன்றாடம் தன்னை வாழ்க்கையில பரிசுத்தப்படுத்தி கொண்டிருப்பதனால் இன்னும் கவனத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு இதையெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்றதுல அவன் ஒரு பூரிப்பு அடைவான். பரிசுத்தத்தில் ஈடுபட்டிருப்பவனுக்கு அதில் குளிப்பது கொண்டாட்டமா தான் இருக்கும். எரும மாட்டுக்கு தண்ணீர்ல இருக்கிறது தான் சுகம். பாருங்க, தண்ணீரை கண்டா அதுல போய் உட்காந்துக்கும், அதுலயே படுத்துக்கும், அதுதான் அதுக்கு சுகம். அதைத்தான் எப்பவும் எரும மாடு தேடும். அதே போல பரிசுத்தவான் ஆவிக்குரிய மனம் திரும்புதலாகிய தண்ணீரை தேடி போவான். பாவத்தை விட்டு விலகி போய் அதை செய்வதற்கு முடிவு கட்டாத வரையில் ஒருவன் தலைவீழாக நின்று காட்டக்கூடியவனாக இருந்தாலும் அவனில் மனம் திரும்புதல் இன்னும் தொடங்கல் என்ற அர்த்தம். ரொம்ப இன்றைக்கு ரொம்ப சபைகள்ல கிறிஸ்தவம் நம்ம சுத்தி பார்க்கிற இடங்கள்ல எல்லாம் சுவிசேஷம் ஒழுங்கா சொல்லப்படாததுனாலும் அவசரமா சுவாசிக்கிறேன்னு சொன்னவனுக்கு எல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்துறதுனாலும் அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையே ஆழமா அது எப்படின்னு தெரியாம ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த சபை பாவம் செய்யற மேல இன்னைக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குது? எடுக்கிறது இல்ல. அதை பத்தி பேசவே மாட்டாங்க. பாஸ்டர்ஸுக்கே வாழ்க்கை ஒழுங்கா இல்லையே, அவன் எப்படி பிறகு ஆத்துமா மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது? அப்படித்தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு அழுக்குகள் நிறைந்திருக்கிறது. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் அழுக்கு உடை இருந்தா ஒரு அழுக்கு இதுல போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இன்னைக்கு சபையெல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லாம இருக்கு. ஆனா அதை நம்ம கிறிஸ்தவமா ஏற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு வந்துட்டாலாம். ஆகவே பாவத்தை பாவமாக பார்க்கறது இல்லை. அல்லேலூயா பாடுறதும் போலி ஜெபம் செய்யறதும் வழக்கமா போச்சு. அந்த இருதயத்திலிருந்து அதை எப்படி சொல்ல முடியுது? பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அதை அழுதுல ஜெபிக்கணும். அப்படி இல்லாம பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தா அவனுக்கு ஆபத்து ரொம்ப தூரத்துல இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சபைகள் எல்லாம் உண்மையான சபைகளா உண்மையான கிறிஸ்தவமா இல்ல. அதனாலதான் நம்ம நாட்டுல இந்துக்களுக்கெல்லாம் எவ்வளவு தப்பா கிறிஸ்தவங்களை பேசுறாங்க தெரியுமா? இப்ப கூட இந்த உலகத்தை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் கிறிஸ்தவத்தை பத்தி எழுதியிருக்கிற ஒரு நூலை வாசிச்சிட்டு இருக்கிறேன். அவருடைய பார்வையில எப்படி கிறிஸ்தவம் இருக்குன்னு எழுதியிருக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது அவருக்கு வெளியில பார்க்கறத எழுதுறாரு, ஆனா இதெல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இல்ல, வாசிக்கிறதுக்கே நல்லா இல்ல. ஏன்னா அவன் பார்க்கறதுல பார்த்ததுல தப்பு இல்ல, அப்படித்தான் இருக்கிறாங்க எல்லாம். ஒரு கிறிஸ்தவம் அவனை பயப்பட வைக்கிறதா இல்ல, அவனை சிந்தித்து ஆண்டவரை தேட வைக்கிறதா இல்ல, அந்த அளவுக்கு கோளாறாக இருக்கிறத தான் அவனால பார்க்க முடியும். இது என்ன, இன்னைக்கு நம்ம மனம் திரும்புதலையும் பாவத்தை விட்டு விலகி ஓடுறதையும் பேசுகிற நேரத்துல இதெல்லாம் சொல்லாம ஒரு போலித்தனமா பேசுறதுல எந்த வித பிரயோசனமும் இல்லை. ஆகவே உங்களுடைய இருதயங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. பாவத்தை விட்டு விலகி ஓடாதவன், பாவம் இருதயத்துல உணர்த்தப்படாதவன், அதுக்கு ஒரு பிளாங்கெட்டை போட்டு மூடுற மாதிரி ஒவ்வொரு நாளும் மூடி கொண்டிருக்கிறவன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. உண்மையா மனம் திரும்பி இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்க. ஒரு சின்ன ஒரு கவிதையை இதை பத்தி எழுதுனேன், ரெண்டு ரெண்டு வரியில தான், ரொம்ப நீளமா இல்ல. அன்றாடம் கிறிஸ்தவன் பாவத்தை அழிக்காத வரை, அன்றாடம் கிறிஸ்தவன் பாவத்தை அழிக்காதிருந்தால் அது கருநாகத்தின் நாவில் ஊறும் நயவஞ்சக நஞ்சு. நம்ம செய்யற ஒரு பாவத்தை அன்னைக்கே அழிக்காம இருக்கிறோம், நமக்கு தெரியாம இருக்காது. ஆண்டவர் உணர்த்துவார் கிறிஸ்தவனா இருந்தா. ஆனா கிறிஸ்தவன் தாவிது மாறி ஒரு வருஷத்துக்கு கூட பொய்யா வாழலாம். அப்ப ஆண்டவர் உணர்த்துற பொழுது அவன் அதை அழித்து ஆண்டவரோடு உறவை சரிப்படுத்தி கொள்ளாட்டி கருநாகத்துல நாவல ஊர்ற நஞ்சு மாதிரி அது இருக்கும், அது அவனை சும்மா விடாது. தொலைத்து முடிவு கட்டாத வரையும் அது அவனை தொலைக்காம விடாது. யோவேல் 2:12 வாசிக்கிறோம். அங்க சொல்லுகிற தீர்க்கதரிசி, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்றார். சும்மா ஒரு வாயில புன்னகைய வச்சுக்கிட்டு என்கிட்ட வான்னு சொல்லல, இங்க பேசப்படுகிறது மனம் திரும்புதலை பத்தி. உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உன் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பு. இப்ப இங்க அழுகையும் அந்த திரும்புதல் பாவத்தை விட்டு விலகி ஓடுவதும் மனம் திரும்புதல் இணைந்து வருகிறதா பாக்குறோம். உண்மையான மனம் திரும்புதல் அது இருக்கும், இதய கடினப்பட்டு போனவன்ல தான் அதை பார்க்க முடியாது. எசேக்கியேல் 14:6 ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள். என்ன அது திரும்புங்கள்? நீ பாவத்தை விட்டு விலகி ஓடு, அதான் அதுக்கு அர்த்தம். உங்கள் நரகலான விக்கிரங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவறுப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய தேவர் உரைக்கிறார். இதெல்லாம் முடிவு கட்டி அதுக்கெல்லாம் விலகி வா. ஏசாயா 55:7 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி வராதவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது, அவனால நிச்சயமாக ஆண்டவரோட பேச முடியாது, அவர் பேச்சு அவர் கேட்க மாட்டார். இங்க இப்ப இந்த ஏசாயா 57 மனம் திரும்புதல் பாவத்தை விட்டு விலகி வருவதாக காட்டப்பட்டிருப்பதை பாருங்க. யோபு 11:14 உம்முடைய கையில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றி விட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். உங்ககிட்ட அக்கிரமம் இருந்துச்சுன்னா அதை தூர அகற்றி விடு. உன் கூடாரத்தில் உன் வாழ்க்கையில் அநியாயம் இருக்கக்கூடாது, அது வாழ விடக்கூடாது. அப்ப இந்த மனம் திரும்புதல் பாவத்தை தூரத்தில் தள்ளி அகற்றி விடுவதை கொண்டிருப்பதாக யோபு சொல்றார். அது பவுல் தன்னுடைய கையை பாம்பு சுற்றிய பொழுது அதை உதறி நெருப்புற போடுற மாதிரி அப்போஸ்தலர் 28:5 அந்த மாதிரி பாவத்தை தூக்கி எறியணும். பாவத்தை தொடர்ந்து அழித்து வருவதுதான் சாகும் வரையில் மனம் திரும்புதலுடைய அடிப்படை இலக்கு. மறுபிறப்பு அடைந்த ஒருவன் பாவத்தை விட்டு திரும்பிய முதல் நாளில் இருந்தே உபவாசம் செய்ய ஆரம்பிச்சிடறான். என்ன உபவாசம் தெரியுமா? நீங்கெல்லாம் கேள்விப்படுற உபவாசம் இல்லது, வாசன் சொல்றது. என்ன உபவாசம்? அவனுடைய கண்கள் பார்க்க கூடாததை பார்ப்பதை தவிர்த்துக் கொள்ளுவான், அது ஒரு உபவாசம். அவனுடைய காதுகள் மற்றவர்களை பற்றி எவராவது கெடுதலாக பேசுவதை கேட்காமல் இருக்காம பார்த்துக்குவான். நம்ம ஊர்ல காசிப் அடிக்கிறதுக்கு தான் எல்லாம், யாராவது ஒண்ணுன்னா அதை பத்தி 10, 100, 2000 கதைய கூட்டி இன்டர்நெட் பூரா போட்டுருவாங்க சோசியல் மீடியாவில். அது என்னத்தை காட்டுது தெரியுமா? இருதயம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு காட்டுது, இருதயம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு காட்டுது. ஒருத்தன் உலகத்துல எவ்வளவு பிரபலமானவனா இருந்தாலும் அவனும் செத்து போனா அவனுக்கு குடும்பம் இருக்கா இல்லையா? சொந்த பந்தம்லாம் இல்ல. நீ இங்க வந்து உனக்கு வந்து ஒரு பணத்தை தேடிக்கிறதுக்கு, ஒரு பேரை தேடிக்கிறதுக்கு சோசியல் மீடியாவில் போட்டு அநியாயம் செய்யலாமா? அது பாவத்தில் இருதயம் அதிகமாக கெட்டு போனவங்க தான் அதெல்லாம் செய்வாங்க. அதனால இன்னொருத்தரை பத்தி தவறா பேசுகிறத நம்ம காதில் வாங்கிக்க கூடாது, நம்மவும் பேசக்கூடாது. நாவு வந்து காட்டையே எரிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு யாக்கோபு. அப்ப இங்க ஒரு உபவாசம் தேவைப்படுது. அதோட நாவு வாக்குறுதிகளை காக்க முடியாத வாக்குறுதிகளை கொடுப்பதிலிருந்து விலகி நிற்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய கால்கள் விபச்சார வீடுகளுக்கு போவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப சங்கீதம் 1வதுல சொல்றது மாதிரி, 2வதுல சொல்றது மாதிரி இந்த உபவாசம் எல்லாம் தேவை. அத ஒரு மனம் திரும்பினவன் செய்வான். உண்மையாக மனம் திரும்பினவன், உண்மையாக இயேசு விசுவாசிக்கிறவன், அவன் தன்னுடைய வாழ்க்கையில இந்த உபவாசத்தை தொடர்ச்சியா வச்சிருப்பான். அதுதான் மெய்யான கிறிஸ்தவம். போலி கிறிஸ்தவத்துல உங்க அந்த சென்னையிலயோ அங்கேயோ கடைகளுக்கு போனீங்கன்னா, இப்பெல்லாம் கடைகள்ல முன்னுக்கே ஒரு பொம்மையெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஆண் பொம்மை பெண் பொம்மை. ஏன் வச்சிருக்காங்க? புதுசா வந்திருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அதுல போட்டு நம்மளை அட்ராக்ட் பண்ணி அதை வாங்க வைக்கிறது. அப்ப அந்த பொம்மை அந்த போட்டிருக்கிற ஒரு நல்ல புதுசா வந்திருக்கிற உடையோட நிக்கும். அதுதான் போலி கிறிஸ்தவம். பாக்குறதுக்கு அழகா இருக்கு உடுப்போட, அது உள்ளுக்கு என்ன இல்லை, ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லை. ஆகவே இங்க வாட்சன் சொல்லுகின்ற இந்த மாதிரியான உபவாசங்களை செய்யாமல் மனம் திரும்புதலை பத்தி பேசவே கூடாது. மனம் திரும்புதல் ஏற்படுகிற பொழுது, அதாவது ஒரு கெட்ட குமாரன் மாதிரி பொருளி வாழ்க்கை வாழ்ந்து மனம் திரும்புகிறவனும், இல்ல ஏற்கனவே மனம் திரும்பி உண்மையான கிறிஸ்தவனாக இருந்து அவன் ஒரு பாவத்தை செய்து விடுகிற பொழுது அவன் மனம் திரும்பினால் என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து கல்லாக இருந்த இருதயத்தை மென்மையானதாக்குகிறார். இருதயத்தில் அந்த மாதிரியான ஒரு மாறுதலை மெய்யான மனம் திரும்புதல் கொண்டு வருகிறது. மனம் திரும்புகிறவனுடைய வாழ்க்கையிலேயும் மாற்றம் ஏற்படுகிறது. பாவத்திலிருந்து விலகி ஓடுவது எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருப்பதனால மற்றவங்களும் அதை கவனிப்பார்கள். அதனாலதான் எபேசியர் 5:8 பவுல் அப்போஸ்தலன் அதை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர்றதா விளக்கி இருக்கிறார். பவுல் மனம் திரும்பிய பொழுது அவருடைய வெளிப்புற மாற்றங்களை எல்லோரும் கவனித்தார்கள். அப்போஸ்தலர் 9:21 அப்போஸ்தலர் 16:33 என்ன வாசிக்கிறோம்? பிலிப்புல இந்த பிலிப்பையாளர் சிறை அதிகாரி, அவன் மனம் திரும்பிய பிறகு எப்படியானவன் மாறினான். மற்றவர்களை சிறையில் அடித்து காவல் பார்த்துக் கொண்டிருந்தவன் இப்ப அப்போஸ்தலர்களுக்கு தாதியாக மருத்துவம் செய்கிறவனாக மாறிவிடுகிறான். அது ஆண்டவர் அவனை ஏற்படுத்தின மாற்றம் அது வெளியில தெரிகிறது. அப்போஸ்தலருடைய காயங்களை கழுவி மருந்து போடுகிறவனாக இருந்தான், உணவும் கொடுத்தான். மனம் திரும்புகிறவன் கிறிஸ்தவனா இல்லாதவனா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? நரகத்தை நோக்கி போய்கொண்டிருந்த தன்னுடைய பாதைய அதிலிருந்து விலகி ஆவியின் செயலால் பரலோகம் போகிற பாதையில நடக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை பாதை எதை நோக்கி ஓடிட்டு இருக்கு? நரகத்தை நோக்கியா பரலோகத்தை நோக்கியா? எப்பவோ 20 முந்தி ஒரு விசுவாசம் எடுத்து ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அத வந்து ஏதோ பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற பணம் மாதிரி நினைச்சிருந்தாங்க. அது ஒரு கேரண்டியே இல்ல பரலோகம் போறதுக்கு. பரலோகம் போய் சேர்றதுக்கு கேரண்டி எப்ப நீ உன் வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதுதான் இருக்கு. இந்த நிமிடத்துல இயேசுவுக்கு பயந்து பரிசுத்தமா இருந்து இந்த சொன்ன உபவாசங்களை எடுத்து பாவம் கிட்ட வந்துடக்கூடாதுன்னு இருதயத்தை பாதுகாத்து அதை தள்ளி வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அப்படி இல்லைன்னு சொன்னா நீ ஒரு மாய்மாலக்காரன். அதான் வேற சொல்லு தபை பிதாக்கள் சர்ச் ஃபாதர்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவர்கள் ஒருவரான கிறிஸ்டோஸ்டம் நினைவே மக்களை பத்தி சொல்லுகிற பொழுது அவர் சொன்னாராம், நினைவே மக்களுடைய பழைய வாழ்க்கையை நல்லாக தெரிந்திருந்த ஒருத்தன் அவர்கள் மனம் திரும்பிய பிறகு அந்த நகரத்துக்குள் போயிருந்தால் தான் இதற்கு முன் அறிந்திராத நகரமாக, இதற்கு முன் அறிந்திருந்த நகரமாய் இது என்று சொல்லி வியந்து போயிருப்பான். ஏனென்றால் அந்த நகரம் அந்த அளவுக்கு உருமாற்றம் அடைந்து சீர்திருந்தி இருக்கிறது. மனம் திரும்புதலை அந்த மாதிரியான ஒரு வெளிப்படையான மாற்றம் தான் உண்மையாக மனம் திரும்புதவனில் உண்டாகிறது. ஒரு புதிய ஆத்துமாவே அவனுக்குள்ள போய் குடியிருக்க ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி அதான் மனம் திரும்புதல். ஒருவன் அந்த விதத்தில் பாவத்திலிருந்து விலகி ஓடுகிறவனாக இருந்தால் அவன்ல சில முக்கியமான அம்சங்கள் காணப்படும் சொல்றாரு பியூரிட்டனான தாமஸ் வாட்சன். இப்ப அந்த அம்சங்கள் என்னன்னு பார்ப்போம். பாத்தீங்களா, இதுவரையும் பாவத்திலிருந்து விலகி ஓடுவதுன்னா என்னதுங்கிறத அவ்வளவு அழகா தெளிவா வெளிப்படையா சொல்லி, ஏன்னா அது தெரியணும், நம்ம அதை உணரணுங்கிறதுக்காக சொல்லிட்டு, அப்படியான அந்த பாவத்திலிருந்து விலகி ஓடுவதல் நமக்கு இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்காக என்னென்ன அம்சங்கள் அதுல காணப்படணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த விதத்துல தான் பியூரிட்டன்ஸ் வேதத்தை பயன்படுத்தி இருக்கிறான். அந்த அளவுக்கு அவளுக்கு ஆத்தும கரிசனை இருந்தது. இன்னைக்கு அதை நம்ம பார்க்க முடியல, பாஸ்டர்ஸ்ட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஆத்தும வளர்ச்சியில பாஸ்டர்ஸும் உயரல. ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் மாதிரி, நான் இன்ஜினியருக்கு படிச்சிருக்கிறேன், ஒரு என்ஜினியர் ஜாப், நாங்க என்னது செய்யறோம், பணம் கிடைக்கிறத பிறகு அது சொல்லி செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். அதுல நமக்கு ஒரு ஈடுபாடா இருக்கு இல்லையே? அதுதான் எல்லா ஜாப்லையும். ஆனா பாஸ்டர் வேலை அப்படி பார்க்க முடியாது. எவன் வாழ்க்கையில பரிசுத்தம் தொடர்ச்சியா இல்லையோ, எவன் பரிசுத்தமா வளரலையோ அந்த பரிசுத்த ஒளி சுத்தி இருக்கிறவங்களையும் அடிக்கலையோ பாஸ்டர் வேலையில இல்லாம இருக்கிறது நல்லது. ஏமாத்துக்காரே அதான் வேத சொல்லு, நீங்க கேட்டுக்கணும், நானும் கேட்டுக்கணும். பரிசுத்த ஒளி அடிக்குதா? நம்ம பேச்ச கேட்கறதுக்கு, பிரசங்கத்தை கேட்கறதுக்கு, நம்ம கிட்ட ஆலோசனை வாங்கிக்கிறதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்களா? பரிசுத்தத்தை அவங்களால பார்க்க முடியுதா? பாஸ்டர்ல மட்டும் இல்ல, பாஸ்டர் வைஃப்லயும் பார்க்கணும், பிள்ளைகளிலையும் பார்க்கக்கூடியதா இருக்கு, குடும்பத்திலேயே அது தெரியும். அதெல்லாம் இல்லாதது உலகத்தை ஏமாத்துற போலித்தனம். அதுக்கு ஒரு நாள் முடிவு வந்துடும், ரொம்ப வேகமா வந்துடும். கொரோனா கொண்டு போகாட்டி வேற ஏதாவது கொண்டு போகும். ஆண்டவர் பழிவாங்குகிற தேவன் நம்ம பார்க்கலையா? அவருக்கு தெரியும் எவ்வளவு நாளத்துக்கு பொறுமையா இருக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் பொறுமை காக்குறவர், அதை தீர்மானிக்கிறதும் அவர் தான். இப்ப என்ன அந்த அம்சங்கள் நம்ம பார்க்க வேண்டியது? நம்ம பாவத்திலிருந்து விலகி ஓடுகிறதுக்கு அறிகுறியா? முதலாவது வாட்சன் சொல்றார், அத்தகைய பாவத்தை விட்டு விலகி ஓடுவது அது இருதயத்தில் இருந்து வருவதாக இருக்கும். ஏன்னா யாராவது ஒரு பாவம் செஞ்சீங்க, நாலு மாசம் ஒழிச்சு 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 வச்சாச்சு, ஆண்டவரும் பேசுறாரு நீங்க திருந்தல, அதான் ஒருத்தனுக்கும் தெரியலையே அப்படின்ட்டு அதை அப்படியே கவனம் இல்லாமயே இருந்துடுறீங்க, அதை பத்தி ஒன்றும் செய்யல. இப்ப தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் பேருக்கு, உடனே என்ன செய்யலாம்? மாட்டிக்கிட்டோன்ட்டு ஐயோ முயோன்னு ரெண்டு செய்வான், ஒன்னே ஓடி போயிடுவான், நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன், அவன் இனி திரும்பின அவன் உலகம் தான். அப்புறம் இன்னொருத்த அழுவான், காதல விழுவான், உடனே நம்ம நினைச்சிட கூடாது, ஐயோ பாருங்க இவ்வளவுக்கு அழுதுட்டானே ரெண்டு பக்கெட் ரொப்பிட்டோம் அதனால விட்டுருவோம். அது தப்பு. மாட்டிக்கிட்ட உடனே அழுகாம என்னையா பண்ணுவோம்? ஒரு விசுவாசம் இல்லாத ஒருத்தனை அவன் பிடிச்சி ஜெயில போடுற நேரம் அவன் விடுவான் அழுவாத்தான். அது ஏன் சுய பச்சாதாபம்? அம்பட்டு கிட்ட மேங்கிற ஒரு ஷேம், ஒரு வெக்கம், சுய பச்சாதாபம், அதனால வர்றது. அது வந்து எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? அதை பாக்குறவங்க நம்பி சரி ரொம்ப ரொம்ப கவலைப்படாங்க, அதான் சரியாப்பிட்டு போனா பிறகு அவன் வேதாளம் முருங்க மரத்துல ஏறி உட்கார்ற மாதிரி உட்காந்துருவான். அதனாலதான் வேதம் சொல்லுது, உண்மையான பாவத்தை விட்டு விலகி ஓடுதல் இருதயத்திலிருந்து வரணும், இருதயம் மாறணும், இருதயம் உணரணும். கண்டுபிடிக்கப்பட்டதுனால மற்றவங்களுக்காக திருந்துறது அல்ல பாவம், மனம் திரும்புது, அதை விட்டு விலகி ஓடுவது. உன்னுடைய இருதய மறுபிறப்பு இருந்திருந்தா அது நடக்கும். மறுபிறப்பு நடந்திருக்காட்டி நீ போயாதான் நடப்ப. ஆனா இது ரொம்ப பாசிபிள். ரொம்ப காலம் வேதம்லாம் வாசி ஜெபம் எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருந்தாரு, கிறிஸ்தவனா இல்லாம இருக்கிறப்பவே. கிறிஸ்தவன் ஆனது பின்னால்தான். அது உங்க இருதயங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க, ரொம்ப அவசியம். மற்றவனுக்காக இல்ல, உங்களுக்காக ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன்னா இது நமக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கிறது இல்லையா? நம்ம சரியா இருந்தா தான் எல்லாம் சரியா இருக்கும். சரியா இல்லன்னு சொன்னா எல்லாமே மோசம். சரியா இல்லன்னா மற்றவங்களுக்கும் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. என்னால உங்களுக்கு என்ன பிரயோசனம் இருக்கும், உங்களால என்ன பிரயோசனம் இருக்க முடியும்? கிறிஸ்துவ ஐக்கியம் நமக்குள்ள எப்படி இருக்க முடியும்? சரியா இல்லாட்டி தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆண்டவர் அதை விரும்பல. ஆகவே மெய் கிறிஸ்தவத்திலேயே அடிப்படை என்ன தெரியுமா? இருதய மாற்றம், சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். அதுதான் ஆண்டவர் கொண்டு வர்றார் பரிசுத்த ஆவியின் மூலமாக. இருதயமே அதில் எல்லாமா இருக்கிறதுங்கிறார் வாட்சன். இருதயம் உண்மையிலேயே மாறி இருந்தா ஒருத்தன் எந்த விதமான வெளி வேஷமும் போட மாட்டான். ஒருவருடைய இருதயம் பாவத்தை விட்டு விலகி ஓடாவிட்டால் அது மாய்மாலத்து தவிர வேற எதுவுமே இல்லை. இருதயம் மாறவில்லை என்றால் எல்லாமே பொய் தான், வெறும் நடிப்பு தாங்கிறாரு வாட்சன். பாத்தீங்களா, நீங்களே பார்த்துக்கணும், ஃபேமிலியிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கணும், என்ன பார்க்க உனக்கு எப்படி தெரியுது? ரொம்ப கிறிஸ்தவ உறவுங்கிறது ஃபேமிலியிலேயே இருக்கணுமா இல்லையா? அப்படிதான் நடந்துக்கிறீங்களா? உங்களையே நீங்க பார்த்துக்கணும். ஒய்ஃப் நமக்கு கண்ணாடி மாதிரி இருக்கணும், நம்ம பார்க்கக்கூடியது. அதே மாதிரி கணவனும் மனைவிக்கு. எரேமியா 3:10 வாசிக்கிறோம், இவையெல்லாம் இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே என்று முழு இருதயத்தோடும் என்னிடம் திரும்பவில்லை என்கிறார் கர்த்தர். யூதா என்கிற அவளுடைய சகோதரி கள்ளத்தனமாய் திரும்பினாலே என்று முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை. ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒன்று நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் சொல்லுது, yet in spite of all this her treacherous sister Judah did not return to me with all her heart but rather in deception. அப்ப இங்க கள்ளத்தனமாய் திரும்பினால் அப்படிங்கிறது நடித்தால் நாடகமாடினால் என்று அர்த்தம் கொள்ளக்கூடியதாக இருந்த பொழுதும் எப்ரேய வார்த்தையின் அர்த்தம் பொய் என்பதுதான். அவ பொய்யா நடந்து கொண்டான். யூதா முழு மோசமாக இஸ்ரவேலைப் போல தலைகீழாத சிலை வணக்கத்தில் விழுந்து விடாமல் இருந்தாலும் வெளிப்புறமான எவ்வளவோ சீர்திருத்தங்கள் யூதாவினுடைய வாழ்க்கையில் இருந்த பொழுதும் ஆண்டவர் யூதாவை பார்த்து நீ துரோகிங்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில ஏமாற்றுக்காரி என்ற அர்த்தம். வெளியில் நாடகமாடி உள்ளுக்குள் புறையோடி போனவள் என்றார். யூதா சீர்திருத்தத்தோடு இருப்பது போல் நாடகமாடி இருக்கிறார், ஆனால் அங்க உண்மையான சீர்திருத்தம் இல்லை. முழுமையான இருதய மாற்றம் அவள் ஏற்படல. கர்த்தரை மட்டும் அவள் நேசித்து வாழவில்லை, அப்படி நேசிப்பதாக நடித்தாள். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாடகமாடிட்டு இருக்கிறீங்களா? அப்படியா இருந்தால் இந்த பாடத்தை நடத்துறதை விட வேற எத்தனையோ வேலைகளை நம்ம செய்யலாம். இருதயம் உடைந்து கண் ஓரத்துல சுட்டு கண்ணீரோட கேட்க வேண்டிய பாடம் இது. இருதயம் கல்லாகி போய் பாவத்தை விட்டு விலகாம அகங்காரத்துக்கு முடிவு கட்டாம நல்லாத்தான் நான் இருக்கிறேன்னு நடித்தால் சொன்னனே, கொரோனாவுக்கு தப்புனாலும் பழிவாங்குகிற தேவனுக்கு நம்ம தப்ப முடியாது. அவருக்கு பிடிக்காது என்ன தெரியுமா? நாடகம் ஆடுறது. அவருக்கு நாடகம் போடுறது பிடிக்காது. அவருடைய கண்ணுக்கு ஒண்ணுமே தப்பாது. நீங்க ஏமாத்தலாம், சுத்தி இருக்கிறவங்களை ஏமாத்தலாம், உங்களையே ஏமாத்திக்கலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அவருக்கு முன் எல்லாமே வெளிப்படையாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு பாவ வாழ்க்கைக்கு முடிவு கட்டாமல் ஆராதனை நடத்துகிறவனும் பிரசங்கம் செய்கிறவனுமாயிருக்கிற பிரசங்கியை விட கொடுமக்காரன் ஒருத்தன் அல்ல. எரேமியா சொல்லுவது போல அவன் கள்ளத்தனமான மனம் திரும்புதலை, அதாவது வெறும் நடிப்பாகிய மனம் திரும்புதலை கொண்டிருக்கிறான். முழு இருதயத்தோடும் பாவத்தை விட்டு விலகுவதுதான் கர்த்தர் விரும்புகிறார். மெய்யாக மனம் திரும்புகிறவனுடைய வாழ்க்கையில் எந்த ரகசிய விக்கிரகமும் இருக்காது. அதாவது நடித்துக் கொண்டிருக்கிற யூதாசாக அவன் இருக்க மாட்டான். ஆகவே பாவத்தை விட்டு விலகுவது இருதயத்திலிருந்து வர்றதா இருக்கும், அதான் முதலாவது. இரண்டாவது, அவன் சகல பாவங்களில் இருந்தும் திரும்ப வேண்டும். மறுபடியும் ஏசாயா 55:7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ரைட் டர்ன் எடுத்து ஆண்டவர்கிட்ட போகணும், பாவத்தை விட்டு விலகி. யெகூ பாகாலின் அனைத்து பூசாரிகளையும் அழித்து ஒழித்தான்னு பார்க்கிறோம் வேதத்துல. 2 ராஜாக்கள், அதாவது அவன் அழித்தது போல பாவங்களை ஒன்று விடாமல் அழித்தொழிக்க வேண்டும். உங்களுக்குள் யார் இப்படியெல்லாம் வாழ முடியும், யாரிடம்தான் பாவம் இல்லை என்று குதர்க்கமா நினைக்கிறவங்களும் இருக்கலாம். ஒரு திருட்டு உள்ள மட்டுமே அப்படி நினைக்கும், அப்படி பேசும். பரிசுத்தத்தை நாடுகிறவன் ஒரு நாளும் அப்படி நினைக்க மாட்டான், பேச மாட்டான். நம்ம இனத்துல இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை என்ன தெரியுமா? பெருமைத்தனம். பெருமைக்காரன் ஒரு நாளும் வாழ்க்கையில உயர முடியாது, அவன் உயர்ந்ததும் இல்லை. உடைய பாவங்கள் அனைத்தையும் தொலைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு துடிப்பு உங்களுக்கு இல்லாட்டி நீங்க டிராமா பண்றீங்கன்னு தான் அர்த்தம். கர்த்தர் எல்லா பாவங்களையும் ஒன்று விடாமல் அழிக்கிறார். ஒன்று விடாமல் அதை வெறுக்கிறார். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருந்தார். அந்த மூன்றாவது ஆள் தத்துவமான அந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருந்தா தொடர்ந்து சகதியில இருந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஆவியானவர் இருக்கிற இடத்துல சகதிக்கு இடம் இல்லை. எல்லா பாவங்களையும் தொலைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னொரு பிரச்சனை இங்க, வேதம் படிக்கணும். பத்து கட்டளையை வச்சு நம்முடைய எல்லா நடவடிக்கைகளையும் ஆராயணும். பாவம் என்பது நீங்க நினைக்கிற ஒண்ணு இல்லை, வேதம் என்ன சொல்லுதோ அதான் பாவம். வேதம் பாவமாக காட்டுகிறதே அந்த பத்து கட்டளைகளும் தான் நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி இருந்து உதவி செய்யணும். நம்ம ஆராய்ந்து பார்த்துக் கொள்வது, எந்த கட்டளைக்குள் இது வருகிறதுன்னு பார்க்கணும். அது அப்படித்தான் ஆண்டவர் பார்க்கிறார். பாவம் செய்வது ஆபத்து. நம்ம ஊர்ல ரொம்ப மோசம், வேதமே தெரியாததுனால, வேத போதகர்கள் எல்லாம் இல்லாம இருக்கிறதுனால, வேத பிரசங்கம் வேத இறையியல் போதனைகள் இல்லாததுனால கிறிஸ்தவங்க எல்லாம் ரொம்ப தப்பு செஞ்சிடறாங்க. ரொம்ப பேருக்கு நான் ஆரம்ப காலத்துலாம் வந்த பொழுது போஷன் தப்புன்னு கூட தெரியாது, போஷன் தப்புன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அறிவு இல்லாம இருக்குது. வேதம் அதை எப்படியா பார்க்குது தெரியுமா? அது கொலை செய்கிறாய்னு. கரு உதித்த உடனே அது உயிர், அதை கொள்ளுகிறவன் கொலைகார். புரியுதா? எங்க ஊர்ல ரொம்ப மோசமான, உலகத்திலேயே மோசமான ஒரு சட்டம் போட்டாங்க. அதாவது புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அதை சப்போர்ட் பண்ணலாம். ரொம்ப கன்ஃபியூஸ்ல அப்படி கொண்டாடல. எவ்வளவு பெரிய தண்டனை காத்திருக்கு தெரியுமா இந்த நாட்டுக்கு? அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அப்படித்தான் பாவம் செய்யணும் நினைச்சிட்டு இருப்பான். நான் நல்லா தானே இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிறார் நாள் குறிச்சு. இப்படியே நம்ம பாவத்தை பாவமா பார்க்க பழகணும். நாம ஏதோ நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க கூடாது. யாரையாவது புட்டு அசிங்கமா திட்டி, அந்த அசிங்கமா அவங்கள பத்தி பேசி பத்து பேருக்கு சொல்லிட்டு அதை வந்து ஏப்பா அப்படி செஞ்சீங்க, அது ரொம்ப தப்பு இல்லையான்னா, என்ன பெருசா செஞ்சிட்டேன், இது என்ன இது பெருசா செஞ்சிட்டேன், யார்தான் செய்யல நான் சொல்றது, அவன் இருதய எவ்வளவு தூரம் அசிங்கமா போயிருக்குன்னு பாருங்க. உனக்கு தெரியுமா, ஒரு உங்க வாழ்க்கையில ஒரு இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கு இல்லையா, அதே உதாரணமா பயன்படுத்திக்கலாம். பாம்பேல வந்து ஸ்லம்ஸ் இருக்குது, அது பெருசு, ரொம்ப பெருசா இருக்குது. அதே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சிட்டி மாதிரி இருக்குது. அப்புறம் சென்னையில இருக்குது, சேரின்னு சொல்லுவோம், நல்லா இருக்குது. இப்ப அதுல போட்டு ஒரு பத்து வருஷம் ஒருத்தன் வாழ்ந்துட்டா அது அவனுக்கு பழகி போயிடும், அது அவனுக்கு பிரச்சனையே தெரியாது இல்லையா. நீ அவனை தூக்கி எங்கேயாவது ஒரு நல்ல மாட மாளிகை இருக்கிற இடத்துல எல்லாம் போட்டு, சில நேரம் அப்படி போட்டா கூட அங்க இருக்க மாட்டாங்க, இதுதான் வேணும்னு போயிடுவாங்க. அப்படி பாவத்திலேயே இருந்து ஒரு உணர்வு இல்லாம அதை அடிக்கடி ஒவ்வொரு நாளும் திருத்திக்காம வாழ்ந்து வாரவன்ல பாவம் பழகி போயிடும். அது ரொம்ப ஆபத்தானது. பாவத்தை நம்ம பாவமா பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லா பாவத்துக்கும் முடிவு கட்டணும். எது எது பாவமோ அதுல இருந்தெல்லாம் நீ ஒவ்வொரு நாளும் திருந்தணும். உன் கண்ணு செய்யற பாவம், வாய் செய்யற பாவம், இதயம் செய்யற பாவம், உன் கை கால் செய்யற பாவம்னு எல்லாத்துக்கும் நீ முடிவு கட்டி திருந்தி 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 திருத்தம் உள்ளவனா வாழ்றதுன்னா பரிசுத்தத்துல உயர்கிறான்னு அர்த்தம். அவன் ஆண்டவர் கிட்ட இருக்கிறான்னு அர்த்தம். பரிசுத்த வாழ்க்கைங்கிறது ஆவியின் துணையோடு இருதய சுத்தமாக்குதலில் அன்றாடம் ஈடுபடுவது. இருதயத்தை சுத்தமா வச்சுக்காம அதை அசுத்தமா வச்சிருந்து வீட்டை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் என்ன பிரயோசனம்? அதுவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போலித்தனத்தோடு ஆராதனைக்கு போகாம இப்பவே கர்த்தருக்கு முன்னால கதறி அழுது உங்க பாவத்துக்கு முடிவு கட்டுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தொடர்ந்து பாவத்தை செய்து வாழ்கிறவன் உண்மையாக ஒருபோதும் மனம் திரும்பவில்லைங்கிறது வேதம். புதிய இருதயம் உங்களுக்கு இருந்தா உங்கள இருக்கிற அசுத்தத்தை ஒரு நாள் நியாயப்படுத்த மாட்டீங்க, அதை தொலைப்பதற்கு எல்லாம் முயற்சி எடுப்பீங்க. மூணாவது, ஆவிக்குரிய காரணத்தினால் உண்டாகிற பாவத்தை விட்டு விலகிவிட வேண்டும். பாவத்தை விட்டு விலகி ஓடணும், ஆனா அது ஆவிக்குரிய காரணத்தினால செய்வதாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல சிலர் பயத்தினாலும் வெட்கத்தினாலும் பல பாவத்தை விட்டு விலகி விடுவான், அது ரொம்ப நாளுக்கு நிலைக்காது. உண்மையான மனம் திரும்புதல் இருக்க பொழுது அந்த இருதயம் கர்த்தரை மட்டும் நோக்கியதாக இருக்கும். உண்மையான மனம் திரும்புதல் கிறிஸ்துவை நேசிப்பதால் உண்டாவது. அந்த நேசமே பாவத்தை விட்டு விலகியோடு செய்கிறது. பாவத்தை நேசிக்கிறவன் அது எந்த பாவமாக இருந்தாலும் கிறிஸ்துவை நேசிக்கவில்லைன்னு தான் அர்த்தம். ஆகவே வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லாமல் கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரே காரணத்துக்காக பாவத்தை விட்டு விலகியோடும். அநேகருக்கு கிறிஸ்து மேல இருக்க வேண்டிய அளவுக்கு அன்பு இல்லாததுக்கு என்ன காரணம்? இருதயம் பூரா சேரா இருக்கு பாவத்தினால். நாலாவது, அத்தகைய பாவத்திலிருந்து விலகியோடும் செயல் கடவுளிடம் திரும்புகிறதாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் டேர்னிங் ஃப்ரம் சின் சொல்லி டேர்னிங் டுவர்ட்ஸ் காட்னு சொல்லும் வேதம். பாவத்துக்கு விட்டு விலகி ஓடி ஆண்டவரிடத்துல போகணும், அது இன்னொரு பக்கம். வாட்சன் சொல்லுகிறார், பாவத்தை விட்டு விலகி ஓடுவது சரீரத்தில் பதிந்திருக்கும் அம்பை வெளியில் இழுத்து எடுப்பது போன்றது. அதே நேரம் கர்த்தரிடத்தில் போவது அந்த இடத்தில் இருந்த காயத்துக்கு தைலத்தை தடவுவது போன்றது. ரெண்டும் வேணும். அம்பை இழுத்து எடுத்தோம் அந்த புண்ணுக்கு மறந்து போடணுமா இல்லையா? ரெண்டும் செய்யணும். கெட்ட குமாரன் தான் செய்து கொண்டிருந்த பாவங்களுக்கு முடிவு கட்டியது மட்டுமல்லாமல் தன் தகப்பனிடம் திரும்பி போனான். அப்ப அவன் மனம் திரும்புதல் அந்த ரெண்டும் இருந்துச்சு. ஐந்தாவது, அத்தகைய செயல் இனி மறுபடியும் பாவத்தை செய்ய திரும்பாத பாவ விலகுதலா இருக்கும். நாய் வாந்தி எடுத்தப்பட்டு அதுக்கு திரும்பி அந்த வாந்திக்கிட்டே போறது ரொம்ப சரியில்லை. அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. சிலர் ரட்சிக்கப்பட்டது போல் தெரிகிறார்கள்ங்கிறார் வாட்சன். அவர்கள் பாவத்தை விட்டு விட்டது போலவும் தெரிகிறது, இருந்தும் அவர்கள் பாவத்தை தொடருகிறார்கள். சங்கீதக்காரன் 85:8 வசனத்தில் சொல்லுகிறான், இது மதிக்கேட்டுக்கு திரும்பியதாகும். புத்தி வந்த பிறகு புத்தி இல்லாதவனா நடந்துக்க கூடாது. தெளிவான ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருக்கு சத்தியத்தின் மூலம். அப்படின்னா அந்த சத்தியத்தை பற்றிய அறிவை அடைந்தும் பாவத்தை செய்கிறவர்களுக்கு கர்த்தரின் பழிவாங்குதல் மட்டுமே காத்திருக்கிறது. ஒருவன் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற பொழுது அவனில் இருக்கிற பிசாசு ஓடி போகிறது போலத்தான். மறுபடியும் பாவத்தின் பக்கம் போவானெனில் மறுபடியும் பிசாசு அவங்க நுழைஞ்சிட்டுச்சுன்னு தான் அர்த்தம். அதெல்லாம் வாட்சன் சொல்ற. மல்கியா 2:16 வேதம் சொல்லுகிறது தீர்க்கதரிசியின் மூலமாக. ஆண்டவர் சொல்றார், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் விவாகரத்தை வெறுக்கிறார். அப்படி பாவத்தை வெறுக்கிற தேவனையே தள்ளி வைப்பதை அவர் எந்த அளவுக்கு வெறுக்கிறார்னு பாருங்க. ஆண்டவரை டிவோர்ஸ் பண்ண முடியுமா? நம்ம பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது, அதைத்தான் செய்யறோம்னு அர்த்தம். அது ரட்சிக்கப்பட்டது போல் தெரிந்து பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது, அது யாராக இருந்தாலும் பரலோகத்துக்கு போவதற்கு வழி அல்ல. ரட்சிக்கப்பட்டவன் பாவத்தை தொடர்ந்து செய்வதை தன்னுடைய வாழ்க்கையில் வழக்கமாக வைத்திருக்க மாட்டான் என்று யோவான் சொல்லுகிறார். தவறி பாவத்தை செய்து அதற்காக வருந்தி மனம் திரும்பி அதை தொடர்ந்து செய்யாமல் இருக்க எல்லா வித முயற்சிகளையும் எடுத்து வாழ்கிறவனுக்கு பெயர் தான் கிறிஸ்தவன். பாவத்துக்கு திரும்பி திரும்பி ஓடுகிற இறுதி அவங்களுக்கு இருக்கிறதா? அதை செய்து மறைத்து வாழ்கிறீர்களா? செய்யும் பாவத்தை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? செய்வது பாவம் இல்லை, எல்லோரிடம் இருக்கும் குறைதான் என்னிடத்தில் இருக்கிறதுன்னு அகங்காரத்தோட நடந்து கொள்கிறீர்களா? நீங்க போனி வாழ்க்கை வாழ்கிறீர்கள் தான் அர்த்தம். அப்படி செஞ்ச யார் என்ன நினைத்தாலும் கர்த்தர் என்னை பற்றி தவறாக எண்ணக்கூடாது என்று வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். சுற்றி இருக்கிறவங்களை பற்றி கவலைப்படாமல் கர்த்தருக்கு உண்மையாக வாழ்கிறவன் கிறிஸ்தவன். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. சீர்திருத்த சபைகள்னு நம்ம அழைத்துக் கொண்டு அந்த கிறிஸ்தவத்தின் அடிப்படை போதனைகளில் ஒன்றாக இருக்கின்ற பாவத்துக்கு முடிவு கட்டி பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் வாழ்கிற வாழ்க்கையை போதகர்களும் சபை அங்கத்தவர்களும் கொண்டிருக்கவில்லை என்றால் இன்னைக்கு அந்த சீர்திருத்த சபையின் போர்டை கலத்தி வச்சிருந்தது நல்லது. வேற போர்டு மாட்டிக்கலாம். பிசாசின் வழிகளில் நேசம் வைத்து அதை ருசித்து வாழ்கிறவன் அல்ல சீர்திருத்த கிறிஸ்தவன். ஜான் பன்னியனுடைய மோட்ச பயணம் வாசிச்சிருக்கிறீங்களா? எப்படி வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. தொடர்ந்து 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 மனம் திரும்பி தாழ்மையோடு கர்த்தருக்கு முன் பணிந்து வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். அதுல அவர் காட்டுற வேற விதத்துல அவர் காட்டல பாத்தீங்களா. இப்ப பயன்பாடு, மூன்று பயன்பாடு இருக்கு. சுருக்கமா தான் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கு. வாட்சன் இப்ப அந்த பயன்பாடை கொண்டு வருகிற பொழுது சொல்லுகிறார், முதலாவது பாவத்திலிருந்து விலகி ஓடுதல் மனம் திரும்புதலில் காணப்பட வேண்டிய ஒரு மூலப்பொருளான்னு கேட்கிறார். அது உண்மையானால் உண்மைதான். ஆனா அது உண்மையானால் அத்தகைய மனம் திரும்புதலை நாம் சுற்றி வர பார்ப்பதே அபூர்வமாக இருக்கிறதேன்னு சொல்றார். இத தமிழ் மொழிபெயர்ப்பு அந்த 17வது நூற்றாண்டு இங்கிலீஷ் தெரியாது, புரிஞ்சிக்க முடியாததுனால அதை சொதப்பிட்டாங்க. உண்மையில் தற்கால ஆங்கிலத்துல கூட அந்த மாதிரி எழுதக்கூடாது, அது ஒருத்தருக்கும் புரியாது. இன்னைக்கு 21st century. வாட்சன் சொல்ல வர்றதெல்லாம் என்னது, பாவத்திலிருந்து விலகி ஓடுவது மனம் திரும்புதலுக்கு அத்தியாவசியமான மூலப்பொருளாக இருக்கிறது. அப்படி இருந்தும் அத்தகைய மனம் திரும்புதலை நாம் எங்கும் காண முடியாமல் இருக்கிறதே என்றுதான் அவர் சொல்லுகிறார். எங்கு பார்த்தாலும் போலித்தனம் மிகுந்திருக்கிறது. மனம் திரும்ப மறுக்கிற இதயங்களை பார்த்து வருகிறோம். போலித்தனத்துக்கு பெயர் அல்ல மனம் திரும்புதல். நாகமான் குணப்பட்ட பிறகு அவனில் தொழுநோயின் எந்த சாயலும் இருக்கவில்லை. அவன் புதிய மனிதனானான். அத்தகைய புதிய மனிதர்களை நாம் காண முடியாமல் இருப்பதற்கு காரணம் மெய்யான மனம் திரும்ப முதல் இல்லாமல் இருப்பதுதான் என்கிறார் வாட்சன். 21வது நூற்றாண்டில் அது நம்ம இனத்தில் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அத்தகைய மனம் திரும்புதலுக்கு குறைவான ஒன்றை ஏற்றுக்கொண்டு இருதயத்தை சமாதானப்படுத்திக் கொண்டு போலி வாழ்க்கை வாழ்வதை நம்ம இனம் பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆவியானவரின் மெய்யான அதிரடியான எழுப்புதல் இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. இருதயங்கள் அசைக்கப்பட வேண்டியது இன்னைக்கு அவசியமா இருக்கு. இரண்டாவது பயன்பாடு, பாவத்திலிருந்து விலகி ஓடுவது மனம் திரும்புதலின் தவிர்க்க முடியாத மூலப்பொருளாக இருப்பதால் அது முழுமையான மனம் திரும்புதல் இல்லாதவர்களை கடிந்து கொள்ளுகிறது. ஏன்னா பாவத்திலிருந்து விலகி ஓடாம மனம் திரும்புதல் இருக்க முடியாது. எல்லா மனம் திரும்புதலும் அதுல போய் முடியணும். அப்படியான அந்த போதனை நம்ம என்ன செய்யறது, அறவாசி பாவத்தை விட்டு அறவாசி விடாம இருக்கிறவர்களை அது கடிந்து கொள்ளுகிறது. ஏன்னா அது தப்பு. அநேகர் பாதி வழி வருவதற்கே தயாராக இருக்கிறார்கள். அதாவது முழுமையாக பாவத்தை விட்டு விடாமல் அரைகுறை மனம் திரும்புதலோடு இருந்து விட பார்க்கிறார்கள். அவர்களை இந்த போதனை கண்டிக்கிறதுங்கிறார் வாட்சன். ஆண்டவர் பாவத்தை விட்டு முழுமையாக விலையோடுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறார். முழு கிறிஸ்தவ விசுவாசத்தை கொண்டிருக்காமல் கொஞ்ச கிறிஸ்தவர்களாக அக்ரிப்பாவை போல இருந்துவிட பார்க்கிறார்கள். ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன். முழு கிறிஸ்தவ விசுவாசத்தை கொண்டிருக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. நம்ம எனக்கு சபை எல்லாம் இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. எந்தவித பொறுப்பும் இல்லாம உடம்பெல்லாம் அலட்டிக்காம ஞானஸ்நானத்தை எடுத்துட்டு இருந்திருந்து கோயிலுக்கு போயிட்டு வர்ற கிறிஸ்தவம். ஒருத்தர் போய் சேர போறதில்லை பரலோகம். கர்த்தர் கர்த்தரா இல்லாம அந்த கோயில இருக்க கல்லா இருந்தா மட்டும்தான் அது முடியும். அவர் கர்த்தராக நெருப்பாக பரிசுத்தத்தின் தேவனாக இருக்கிற வரையில் ஒரு கோழி மனுஷனும் அங்க போய் சேர முடியாது. இந்த 30 வருஷ காலத்துல எத்தனை சபை பிரிவுகளை நம்ம இனத்துல பார்த்திருக்கிறேன். ஒரு இடத்துலயாவது வைராக்கியமான நம்ம அசைத்து பரலோக உணர்வை அளிக்கக்கூடிய ஆராதனை ஆத்துமாக்கள் சபையில பாக்கிறோமா? இந்த பொறுத்தவரில் பெரும்பாலானவைகள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ஸா தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலா தான் இருக்குது. உண்மையிலேயே எல்லா சேர்ச்சுக்கும் பேரை மாத்தி கிரேஸ் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல், சமு பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு வச்சிடலாம், இல்லாட்டி ஆமேன் இயேசு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வச்சுட்டு போகலாம். ஏன்? ஆவிக்குரிய நல்ல சுகத்தோடு இருக்கும் ஆத்துமாக்களை அல்ல அந்த இடங்களில் நாம் பார்ப்பது. அங்கும் இங்கும் உடல் பூராவும் சீக்கு பிடித்த நோயாளிகளை தான். காரணம், அரைகுறை வாழ்க்கைக்கும் அரைவாசி பாவத்தை மட்டும் விட்டு விடுவதற்கும் தயாரானவர்களையே இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்க்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? கடைசி பயன்பாடு, பாவத்திலிருந்து விலகி கடவுளிடம் போவதில் நாம் மனம் திரும்புதலை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகியோடி கர்த்தரிடம் நாம் திரும்புவதால் அவருக்கு எந்த பலனும் இல்லை. இருக்கா? ஒரு பலனும் இல்லை. அதனால் அவருக்கு ஆகப்போவது ஒன்றும் இல்லை. அதாவது நமக்குத்தான் நன்மை. அப்படி செய்தால் மட்டுமே இயேசுவின் அன்பை நாம் ருசி பார்க்க முடியும். ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு இருக்கும். ஈனோக்கை போல கர்த்தரோட ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் பாவத்திலிருந்து மன வருத்தத்தையும் அழுகையையும் கொண்டிருந்து அதற்கு விலகி ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மனம் கசந்து பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவை நாம் பாவம் குறைவுபடுத்துகிறதே என்ற ஆதங்கத்தோடு அதற்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனம் கசந்து பாவத்துக்கு விலகி ஓடுவதையே கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அது ஏன் இன்னைக்கு நம்ம ஆத்துமாக்களிடம் போதல்கள்தான் இல்லை? கர்த்தருக்கு சந்தோஷத்தை உண்டாக்குவது நாம் பாவத்தை வெறுத்து விலகியோடி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதைத்தான். அவரிடம் நாம் மெய்யான மனம் திரும்புதலோடு போகிற பொழுதுதான் அவர் நம்மிடம் வருகிறார். அசுத்தம் இருக்கின்ற இடத்தில் அவர் இருப்பதில்லை. அரைகுறை வாழ்க்கை வாழ்ந்து அல்லேலூயா சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் மத்தியில் அவர் இல்லை. அவர் இருப்பதாக நினைத்து நாம் நம்மை போலித்தனமாக சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களையே அந்த கேள்விகளை கேட்டு பார்க்கணும். கணவனும் மனைவியுமா கேட்டு பார்க்கணும். ஜெபத்துல வந்து ஆண்டவர் முன்னுக்கு கேட்டு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எண்ணத்துல எல்லாம் ஃபேமிலி லைஃப், கணவனும் மனைவியும் அது கடையில் இருக்கிற பொம்மை மாதிரிதான் இருக்கு. ஆவிக்குரிய காரியங்களே அங்க பார்க்க முடியல. செதல் அடைந்து போயிருக்கிற வாழ்க்கையோட எப்படியா ஜெபம் பண்ண முடியும்? எப்படியா கோயிலுக்கு போறது? ஆண்டவர் சொல்றாரு, பாவம் வந்துச்சுன்னா முதல்ல போய் அதெல்லாம் சரிப்படுத்திட்டு அப்புறமா ஆராதனைக்கு. பழைய ஏற்பாடு மாதிரி இல்லாட்டி புதிய ஏற்பாடு ஆரம்ப காலத்துல கூட பேதுருவெல்லாம் இருந்த பொழுது நடந்த மாதிரி அப்பப்ப ஆண்டவர் நம்ம பொசுக்கிட்டு இருந்திருந்தா நல்லாதான் இருக்கும். அப்ப சுத்தமானவங்க மட்டும்தான் மிஞ்சுவாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் பொறுமை காக்கிற தேவனாக நியாய தீர்ப்பை கழி வச்சிருக்கிறார் நம்ம திருந்தி வாழ்வதற்காக. திருந்தி வாழணும். இந்த செய்தி எல்லாம் உங்க இதயத்துல பேசாம இருந்தா நம்ம இருதயம் எவ்வளவு கடினமா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கு. ஆண்டவர் பேசணும்னு நினைச்சு கேளுங்க, திரும்பவும் கேளுங்க. ஆண்டவங்களோட பேசட்டும், ஆவியானவர் பேசட்டும், திருந்தி வாழுங்க. திருந்தி வாழ்றதுக்கு வெக்கப்படவே கூடாது. ஏன்னா ஆவியானவர் பேசாம ஒருத்தவனுடைய இருதயத்துல திருத்தம் வராது. திறந்துறத ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுறார் தெரியுமா? அந்த திருத்தத்தோட கண்ணீரோட இருக்கிற அழுக்குகளை எல்லாம் அகற்றி எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொண்டு வாழ பார்த்தா அப்ப நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். சபபூரா பொருளையும் போக்குரித்தனமும் அசுத்தமும் இருந்தா சதையா ஆண்டு ஒரு பேரை வச்சு அப்படி வாழலாமா? அப்படி சபை நடத்தலாமா? யோசிச்சு பாருங்க. பாவத்தை விட்டு விலகி போங்க. உண்மையான மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் இருக்கிற மாதிரி இருக்கிறதா பார்த்துக்குங்க. பலவும் போக அது மட்டும்தான் வழி. ஜெபம் பண்ணும் அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசியதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அருமையான தேவனாக இருக்கிறேன். தொடர்ந்து பொறுமையோடு பேசிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறேன். கல்லான இருதயத்தை கொண்டிருக்கிற எங்களை நீர் மன்னியும். இந்த கல்லான இருதயங்களை எல்லாம் சரிப்படுத்தி எங்களை சுகமாக்கும். நீர் ஒருவர் தான் இதை செய்ய முடியும் ஆண்டவரே. ரட்சிப்பையும் நீர்தான் அளிக்கிறீர். எழுப்புதலையும் உம்மால் மட்டுமே கொண்டு வர முடியும். ஒரு எழுப்புதல் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோம்? உலகத்திலே உயிரோடு இருக்கிற வரையும் உண்மை உள்ளவர்களாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்துக்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கும்படியாக சொல்லி இருக்கிறேன். எவ்வளவு தவறுகள், எவ்வளவு கவனக்குறைவுகள், எவ்வளவு போலித்தனம், பொய், புரட்டுகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன ஆண்டவரே, இதெல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கிறீர். இதெல்லாம் கழுவி எங்களை சுத்தப்படுத்தி உங்களுடைய ஆவியின் மூலமாக எங்களுடைய இருதயங்களில் செயல்படும் இதையெல்லாம் உணரக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடும் ஆண்டவரே. திருந்துகிற தைரியத்தை கொடும். அது ஆவிக்குரிய தைரியம் ஆண்டவரே. எங்களோடு பேசும். புதிய வாழ்க்கையை கூட ஆரம்பிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.